같은 거로는 또 써보고.
முத்துபுலுசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வான் அலைகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஜூலை மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்குரிய நண்பர் மேலாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அம்சத்தில் இறைமாட்சி என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். படையும் குடியும் கூழும் அமைச்சும் நட்பும் அரணும் என்று சொல்லப்படுகின்ற ஆறு அங்கங்களை உடையவன் அரசருள் ஏறு போல்வான். ஈண்டு குடி என்றது அதனை உடைய நாட்டினை, கூழ் என்றது அதற்கு ஏதுவாகிய பொருளை, அமைச்சு நாடு அரண் பொருள் படை நட்பு என்பதே முறையாயினும் ஈண்டு செயுள் நோக்கியும் பிறழ வைத்தார். ஆறும் உடையான் என்றதனால் அவற்றுள் ஒன்று இல்வழியும் அரச நீதி செல்லாது என்பது பெற்றார். இவை முற்றும் உடைமையே அந்த ஆட்சித் தலைவரின் வெற்றிக்கு ஏதுவாகும் என பரிமேலழகர் விளக்கம் தருகின்றார். நாட்டு மக்களையும் நாட்டு தலைவனையும் பாதுகாக்கக்கூடிய படை அணியையும் நாட்டில் பெற்றுள்ள நல்லொழுக்க குடிமக்களும் மக்களுக்கு தேவையான பொருளாதார வளங்களையும் நாட்டு தலைவருக்கு பொருத்தமான அறநெறி வலுவாத ஆலோசனை வழங்கக்கூடிய சான்றோர் குழுவும் ஆபத்தில் உதவக்கூடிய ஆலோசனைகள் வழங்கக்கூடிய நண்பர்கள் நாட்டை பாதுகாக்கக்கூடிய கோட்டை முதலான பாதுகாப்பு முறைமைகள் என குறிப்பிடப்படுகின்றன. இந்த ஆறு அங்கங்களையும் ஒருங்கிணைத்து சிறந்த முறையில் ஆட்சி முறையை பேணுபவர் ஆண்சிங்கம் என்ற பெருமைக்குரியவராவார். படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக கடந்த ஜூலை 5ஆம் தேதி சிறப்பான முறையிலே நடந்தேறிய நியூசிலாந்து திருமுருக பெருமானுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா தொடர்பான சில குறிப்புகளோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பவர் வைஷ்ணவி புவிதரன்.
இந்த காலத்தில் நியூசிலாந்து திருமுருகன் கும்பாபிஷேகம் 2026 ஒரு அபிஷேகங்கள் மற்றும் விசேட நியூசிலாந்து திருமுருகன் ஆலயம் நிறுவப்பட்டுள்ள ஒக்லாந்து மண்ணில் இவ்வாலயம் இறைப்பணியிலும் சமூக பணியிலும் மக்களை ஒன்றிணைக்கும் மையமாக சிறப்பாக செயல்பட்டு வருவது அனைவரும் அறிந்த விடயமாகும். குறிப்பாக ஈழத்திருநாட்டின் மரபு சார்ந்த சைவ ஆலய பாரம்பரியங்களையும் ஆகம நெறியங்களையும் உள்வாங்கிய திருத்தலமாக நியூசிலாந்து திருமுருகன் ஆலயம் திகழ்கின்றது. அந்த வகையில் ஆலயம் தனது 3வது மகா கும்பாபிஷேகத்தை 2026ஆம் ஆண்டு ஆடி மாதம் 5ஆம் திகதி சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தில் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதுடன் பல்வேறு இன மொழி மற்றும் பண்பாட்டு பின்னணியங்களை கொண்ட மக்களையும் இந்த ஆலயம் தென்னகத்தை இணைத்துள்ளது. புதுப்பொழிவுடன் புனருத்தாரணம் செய்யப்பட்ட திருமுருகன் ஆலயம் மகா கும்பாபிஷேக மகிமையை அடையும் அந்த நாளில் நூல் வெளியிடப்பட்டு அம்மல திருமுருகனின் திருவடிகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கப்பட்டது. அத்துடன் மிக அழகாக ஒளி ஒளி காணொளி ஒன்றும் வெளியிடப்பட்டது. நியூசிலாந்து திருமுருகன் ஆலய மகா கும்பாபிஷேகம் கடந்த 2026 ஆண்டு ஆடி மாதம் 5 திகதி வேத அந்தனர்கள் புடைசூழ பெருந்திரளான மக்கள் அலை வெள்ளத்தில் கோமாதாவின் லாசியுடனும் வர்ண பெருமான் வாழ்த்தி நிற்க இறையருளால் வெற்றிகரமாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து ஆகம மரபின்படி மண்டலாபிஷேக பூசைகள் தினந்தோறும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த மண்டல காலத்தில் நடைபெறும் ஜாகங்கள், ஹோமங்கள், வேத பாராயணங்கள், அபிஷேகங்கள் மற்றும் விசேட பூஜைகள் பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானின் அருள்வாசியை பெறும் அரிய வாய்ப்பை பெற்றுள்ளனர். இப்புனித மண்டலாபிஷேக நிகழ்வுகள் 2026 ஆண்டு ஆடி மாதம் 19 திகதி மண்டலாபிஷேக பூர்த்தியுடன் நிறைவடைகின்றன. இந்த நாட்களில் அனைத்து முருகன் அடியார்களும் குடும்பத்துடன் ஆலயத்திற்கு வருகை தந்து வழிபட்டு இறையருளும் ஆன்மீக நலனும் பெற்று வாழுமாறு அன்புடன் வாழ்த்தி நிற்கின்றோம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமி. வேலவனின் அருள் உலகெங்கும் பரவி எல்லோரும் நலமும் வளமும் பெற்று வாழ்வார்களாக. நன்றி. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் உங்களுடன் இருந்து விடைபெறேன். நான் வைஷ்ணவி புவிதரன். வணக்கம் நேர்களே.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது சிறப்பு கண்ணோட்டம். தற்போது நடைபெற்று வரும் உலக கால்பந்தாட்ட உலக கிண்ண போட்டிகள் தொடர்பான பல்வேறு தகவல்களோடு வானொலிகளினூடாக உங்களை வந்து சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்குரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பு அருள்தாசன் அவர்கள்.
உருகுவேயில் முதலாவது போட்டியை நடாத்த திட்டமிடப்பட்டது. அட்லாண்டிக் கடலை கடந்து நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்ததால் பல ஐரோப்பிய நாடுகள் இதில் பங்கேற்க தயங்கின. இன்று 23rd உலக கிண்ண உதைப்பந்தாட்ட போட்டிகள் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ நாடுகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று முழு உலக ரசிகர்களை ஆரவாரப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில், இன்றைக்கு 96 ஆண்டுகளுக்கு முன்னர் 1930 முதலாவது உலக கிண்ண போட்டியை பற்றி கொஞ்சம் அறிந்து கொள்வோம். முதலாவது ஃபீஃபா எனப்படும் உலக கிண்ணம் தென் அமெரிக்க நாடான உருகுவேயில் நடைபெற்றது. இந்த ஆண்டு நடைபெறும் உலக கிண்ண போட்டியில் 48 அணிகள் மோதுகின்றன. ஆனால் முதலாவது உலக கிண்ண போட்டியில் வெறும் 13 நாடுகள் மாத்திரமே பங்கேற்றன. அந்த காலத்தில் தென் அமெரிக்காவுக்கு பிரயாணம் செய்வதென்பது மிகவும் கடினமாக இருந்தது. 4 ஐரோப்பிய நாடுகள் மாத்திரமே போட்டியில் பங்கேற்றன. பிரான்சின் லூசியன் லாரண்ட் என்ற வீரர்தான் உலக கிண்ணத்தில் முதல் முதலாக கோலை போட்டவர். மெக்சிகோடனான அந்த போட்டியில் பிரான்ஸ் அணி 4-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. 1930 ஜூன் 13 தேதியிலிருந்து ஜூன் 30 தேதி வரை நடைபெற்ற முதலாவது உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டி. அப்போட்டியில் அப்போதைய ஒலிம்பிக் சாம்பியனும் வரவேற்பு நாடுமான உருகுவே, அர்ஜென்டினா, பொலிவியா, பிரேசில், சிலி, பரகுவே, பேரு ஆகிய தென் அமெரிக்க நாடுகளும், மெக்சிகோ, ஐக்கிய அமெரிக்கா, வட அமெரிக்க நாடுகளும், பெல்ஜியம், பிரான்ஸ், ருமேனியா, யுகோஸ்லேவியா போன்ற ஐரோப்பிய நாடுகளும் பங்கு பற்றின. ஜப்பான், தாய்லாந்து ஆகிய நாடுகள் கடைசி நேரத்தில் போட்டியிலிருந்து விலகின. எகிப்து அணியினர் கப்பலை தவறவிட்டதால் உருகுவே செல்ல முடியவில்லை. 18 போட்டிகளை கொண்ட முதலாவது உலக கிண்ண போட்டியில் மொத்தமாக 70 கோல்கள் போடப்பட்டன. இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணியை 4-2 என்ற கோல்கள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டு உருகுவே முதலாவது உலக சாம்பியன் ஆனது. யுகோஸ்லாவியாவும் ஐக்கிய அமெரிக்காவும் 3 இடத்தை பகிர்ந்து கொண்டன. நன்றி. இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், முதலாவது உலக கிண்ணப் போட்டியில் 13 நாடுகள் பங்கு பெற்றியதுடன் 13 தேதி அதாவது ஜூலை 13 தேதி அன்றே போட்டிகள் ஆரம்பமானது. பொதுவாக இந்த இலக்கம் அதிர்ஷ்டமற்ற இலக்கம் என்று கூறுவார்கள். ஆனால் உலக கிண்ண கால்பந்தாட்டத்திற்கு இந்த இலக்கம்தான் அதிர்ஷ்டகரமாக அமைந்தது. ஃபிஃபாவின் அப்போதைய தலைவரான ஜூல்ஸ் ரிமெட் என்பவரின் அயராத முயற்சியால் 1930 முதலாவது உலக கிண்ண தொடர் நடாத்த திட்டமிடப்பட்டது. போட்டியை எங்கு நடத்துவது என உறுப்பினர்களிடையே விரிவான விவாதம் நடந்தது. அந்த கால பகுதியில் உருகுவேயானது அடுத்தடுத்து இரு தடவைகள் 1924-28 ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் கால்பந்தாட்டத்தில் தங்கப்பதக்கங்களை வென்றபடியால்
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் சேவாணி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரன். ஸ்ரீலங்கா சிறைச்சாலை படுகொலைகள், மறைக்கப்பட்ட இரத்த வரலாற்று தொடர்ச்சி. சிறைச்சாலை என்பது ஒரு நாட்டின் சட்ட ஆட்சியின் அடையாளமாக இருக்க வேண்டிய இடமாகும். குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக இருந்தாலும் தண்டனை பெற்றுள்ள இருந்தாலும் மனித உரிமைகளும் உயிர் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட வேண்டிய இடமே சிறைச்சாலை. ஆனால் இலங்கையின் வரலாற்றில் சிறைச்சாலைகள் நீதியின் அடையாளங்களாக அல்லாமல் அரசியல் பழிவாங்கல்கள், இனவாத வன்முறைகள், கைதிகளுக்கிடையிலான மோதல்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளின் தோல்விகளின் சாட்சிகளாக மாறியுள்ளன. நீரெலும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்றுள்ள அண்மைய வன்முறை சம்பவம் இந்த நீண்டகால வரலாற்றின் மற்றும் ஒரு அத்தியாயமாகவே பார்க்கப்படுகிறது. கைதிகளுக்கிடையான மோதலில் 26 பேர் உயிரிழந்ததாகவும் சிறைப்பால் உட்பட பலர் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் 100 காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் உடனடி காரணம் பாதாள உலக குழுக்களிடையான மோதல், போதைப்பொருள் வியாபார முரண்பாடு அல்லது உள்கட்டமைப்பு பிரச்சினை என கூறப்பட்டாலும் இலங்கையின் சிறைச்சாலை வரலாற்றை ஆராய்ந்தால் இதுபோன்ற வன்முறைகள் தனிப்பட்ட சம்பவங்கள் அல்ல என்பது தெளிவாகிறது. நீரெலும்பு சிறைச்சாலை அமைந்துள்ள பகுதி காலனித்துவ வரலாற்றுடன் தொடர்புடையது. டச்சு ஆட்சிக்கால கட்டிட அமைப்புக்குள் அமைந்துள்ள இந்த சிறைச்சாலை நாட்டின் முக்கியமான தடுப்பு நிலையங்கள் ஒன்றாக இருந்து வருகிறது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் அருகில் இருப்பதால் குடிவரவு சட்டமுறைகள், சட்டவிரோத பயண முயற்சிகள், போலி ஆவணங்கள், போதைப் பொருள் கடத்தல் உள்ள குற்றச்சாட்டுகள் கைசப்படுவதால் பெருமளவில் அடைக்கப்பட்டுள்ளன. ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு செல்ல முயன்ற பல தமிழர்கள் குறிப்பாக போர்க்கால மற்றும் போருக்கு பிந்திய சூழலில் முறையான ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் இங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். நீதிமன்ற விசாரணைக்காக காத்திருந்த பலருக்கு இந்த சிறைச்சாலை ஒரு இடைக்கால தடுப்பு முகாமாக இருந்தது. இலங்கை சிறைச்சாலைவர்கள் மிக மோசமான அத்தியாயங்கள் ஒன்றாக வெளிக்கடை சிறைச்சாலை படைகளில் குறிப்பிடப்படுகின்றன. 1983 ஜூலை இன வன்முறையின் பின்னணியில் வெளிக்கடை சிறைச்சாலையில் தமிழ் அரசியல் கைதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இலங்கை இன வரலாற்றில் அழியாத கரையாக உள்ளது. 1983 ஜூலை 25 மற்றும் 27 ஆகிய நாட்களில் வெளிக்கடை சிறைச்சாலை குறித்த தமிழ் கைதிகள் மீது சிங்கள கைதிகள் குழுக்கள் தாக்குதல் நடத்தின. பாதுகாப்பு அமைப்புகள் உரிய முறையில் தலையிடவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டன. இந்த கொடூர தாக்குதல்களில் 53 தமிழ் அரசியல் கைதிகள் கொல்லப்பட்டனர். உயிரிழந்தவர்கள் தமிழ் அமைப்புடன் தொடர்புடைய அரசியல் கைதிகளை இருந்தனர். இந்த சம்பவம் ஒரு சாதாரண சிறை மோதல் அல்ல. இனவாத அரசியல் சூழல் சிறைச்சாலை சூழலுக்கும் எவ்வாறு பிரதிபத்து என்பதற்கான முக்கிய சாட்சியாக அது பார்க்கப்படுகிறது. 1987 வெளிக்கடை சிறைச்சாலையில் தமிழ் அரசியலுக்கு எதிராக மீண்டும் தாக்குதல் நடத்தும் முயற்சி இடம்பெற்றதாக முன்னாள் கைதிகளும் மனித உரிமை செயற்பாடுகளும் பதிவு செய்தனர். 2012 நவம்பர் 9 வெளிக்கிற சிறையில் மீண்டும் ஒரு பெரிய கலவரம் ஏற்பட்டது. சட்டவிரோத ஆயுதங்களை தேடும் சிறப்பு நடவடிக்கையின் போது கைதிகளும் பாதுகாப்பு பணியும் ஏற்பட்ட பதட்டம் வன்முறையாக மாறியது. இந்த சம்பவத்தில் 27 கைதிகள் உயிரிழந்தும் 40 பேர் படுகாய்ந்தும் அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். வெளிக்கடை சம்பவங்களுக்கு பின்னர் தமிழ் அரசியல் கைதிகளும் ஜேபி அரசியலும் தனித்தனியாக வைத்துக் கொண்டிருக்க மெகசன் சிறைச்சாலை பயன்படுத்தப்பட்டது. இங்கு இன மற்றும் அரசியல் பின்னல் வேறுபட்டதில் ஒரே சிறை அமைப்புகள் வாழ வேண்டிய சூழல் இருந்தது. கண்டி போகம்பரை சிறைச்சாலையும் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் மிக்க உடம் பெற்றுள்ளது. 1987 காலப்பகுதியில் மலைய தமிழ் அரசியல்கள் இங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு எதிரான தாக்குதல் நடத்தும் அபாயம் ஏற்பட்ட போது அவர்களை பாதுகாப்பு முறையில் மெகசன் சிறைச்சாலைக்கு மாற்றின் மூலம் ஒரு பெரிய மோதல் தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுது. அத்துடன் இலங்கை மத்திய மாநிலத்தில் பண்டார வளர் உள்ள பிந்தன விவ தடுப்பு அமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் நாட்டின் சிறுபான்மை சமூகங்களின் பாதுகாப்பு குறித்த கடுமையான கேள்விகளை எழுப்பியது. பிந்தன விவ தடுப்பு அமல் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டிருந்த அப்பாவி தமிழில் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். 2000 அக்டோபர் 20 பிந்தன கிராமம் சென்று கூறப்படும் 100 சிங்களர்கள் ஆயுதங்கள் தடுப்பு அமைப்பு நுழைந்து கைதிகள் மீது தாக்குதல் நடத்தினர். கற்கள், பொருள்கள், கத்திகளுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி நடத்தப்பட்ட இந்த கொடூர தாக்குதல் பலர் கடுமையாக காயமடைந்தனர். 27 தமிழ் அரசியல் கைதிகள் உயிரிழந்தனர், பலர் படுகாயமானது. இந்த சம்பவம் ஒரு தனிப்பட்ட வன்முறை சம்பவமாக மட்டுமல்லாமல் இலங்கையின் நீண்டகால இனமோதலின் பின்னணியில் சிறுபான்மை கருவின் பாதுகாப்பு, சட்டத்தின் ஆட்சி மற்றும் அரசு பொறுப்பாயிட்டு சுற்றிய விவாதங்களையும் உருவாக்கியது. ஒரு ஜனநாயக நாட்டின் வலிமை அதன் சிறைச்சாக கூட மனித உரிமை எவ்வாறு பாதுகாக்கும் என்பதிலேயே அளவிடப்படுகின்றது. கைதிகள் குற்றவாளிகளை இருந்தாலும் அவர்கள் உயிரிழக்க வேண்டும் அல்ல, சட்டத்தின் பாதுகாப்பில் இருக்க வேண்டிய இடமே சிறைச்சாலை. ஆனால் இலங்கையின் அனுபவம் காட்டுவது என்னவென்றால், சிறைச்சாலை சூழலுக்குள் இருந்த பல மரணங்கள் இன்னும் முழுமையான உண்மை பொறுப்புகள் மற்றும் நீதிக்காக காத்திருந்தன என்பதை. மீண்டும் உங்களுடன் வானொலியில் சந்திக்கும் வரை நன்றி குறிப்பிட வருகிறேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
சீலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு ஒன்று கூடல் இன்று காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜூலை மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக ஈரானிய நாட்டினுடைய மத தலைவர் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற அயத்தொல்லா கொபைனி அவருடைய ஜனாசா நல்லடக்கம் இந்த வாரம் இடம்பெற்றிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அந்த ஜனாசாவினுடைய புகழ் பாடுகின்ற பல்வேறு தகவல்களோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை வந்து சந்திப்பவர் சங்கீதா லிங்கேஷன் அவர்கள்.
வணக்கம். உலகம் ஜனாசாவை கண்டது ஈரான் ஒரு செய்தியை அனுப்பியது. ஈரானில் அதன் தலைவரின் மரணம் அந்த நாட்டின் முடிவாக அல்லாமல் அதுவே அந்நாட்டின் மன உறுதியின் மேடையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. பலர் மறைந்த சுப்ரீம் லீடர் இமாம் அலி கமேனியின் இறுதி ஊர்வலத்தை பார்த்து இவ்வளவு நீளமாக ஏன் நடத்துகிறார்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் அரசியல் என்பது வெறும் அமைச்சரவை கூட்டங்களில் மட்டும் எழுதப்படுவதில்லை. சில நேரங்களில் அது தெருக்களில் எழுதப்படுகின்றது, சில நேரங்களில் அமைதியான முகங்களில் எழுதப்படுகின்றது, சில நேரங்களில் ஒரு ஜனாசாவில் கூட எழுதப்படுகின்றது. போரில் வெல்வதற்கு ஏவுகணைகள் மட்டும் போதாது, எதிரியின் மனதில் சந்தேகத்தை விதைக்கும் காட்சிகளும் தேவை. நாங்கள் இன்னும் உடையவில்லை என்று ஒரு நாடு உலகத்திற்கு சொல்ல வேண்டிய தருணங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு இறுதி நிகழ்வு வெறும் இறுதி நிகழ்வாக இருப்பதில்லை, அது ஒரு அரசியல் மொழியாக மாறுகின்றது. எதிரிகள் ஒரு தலைவரின் மரணத்தை ஒரு அரசின் பலவீனமாக கணக்கிடும் நேரத்தில் அந்த அரசு அதையே மக்கள் ஒற்றுமையின் மேடையாக மாற்றிவிட்டால் அது தோல்வியை வெற்றியாக மாற்றும் அரசியல் திறமையாக பார்க்கப்படுகின்றது. ஒரு நாட்டை வீழ்த்துவதற்கு முன் அதன் மக்களின் மனதை உடைக்க வேண்டும் என்பதே உலக அரசியலின் பழைய விதி. அதனையே இமாம் அலி கமேனியின் வீட்டின் மீது குண்டுகளை வீசி இஸ்ரேல் அமெரிக்கா செய்தது. அந்த மனதை உடைக்க விடாமல் எங்கள் தலைவர் மறைந்திருக்கலாம், ஆனால் எங்கள் மன உறுதி உயிரோடு இருக்கின்றது என்று உலகத்துக்கு காட்டுவது கூட ஒரு வகையான பாதுகாப்பு யுத்தம் தான். அதனால்தான் பெரிய நாடுகள் தேசிய துக்க நிகழ்வுகளை வெறும் கண்ணீராக நடத்துவதில்லை, அவற்றை தேசிய நினைவாகவும் ஒற்றுமையின் குறியீடாகவும் எதிரிகளுக்கான அமைதியான எச்சரிக்கையாகவும் வடிவமைக்கின்றன. ஈரான் செய்திருப்பது அதுதான். இது ஒரு ஜனாசா மட்டுமல்ல, இது மக்களுக்கு ஒரு செய்தி, உலகத்திற்கு ஒரு செய்தி, எதிரிகளுக்கு ஒரு செய்தி. சில நேரங்களில் ஒரு நாட்டின் மிகப்பெரிய யுத்தம் அதன் ஏவுகணை அல்ல, நாங்கள் இன்னும் ஒன்றாக இருக்கின்றோம் என்று உலகத்திற்கு காட்டும் அந்த ஒரே காட்சிதான். இதிலும் ஒரு சுவாரஸ்யமான அம்சம் பேசப்படுகின்றது. வெளிநாட்டு பிரதிநிதிகள் வருகை தரும் ஒவ்வொரு தருணத்திற்கும் அந்த நாட்டின் அரசியல் மற்றும் வரலாற்று சூழலை பிரதிபலிக்கும் வகையில் குர்ஆன் வசனங்கள் தேர்ந்தெடுத்து ஓதப்படுகின்றன என்று கூறப்படுகின்றது. இது வெறும் மார்க்க நிகழ்வாக தெரியலாம், ஆனால் ஆழமாக பார்த்தால் இது ஒரு அமைதியான அரசியல் மொழி. சில நாடுகள் அறிக்கைகளை வெளியிடுகின்றன, சில நாடுகள் ஏவுகணைகளை ஏவுகின்றன. ஈரான் சில நேரங்களில் ஒரு குர்ஆன் வசனத்தையே தனது அரசியல் செய்தியாக மாற்றுகின்றது. அதனால்தான் இந்த இறுதி நிகழ்வை நான் ஒரு துக்க நிகழ்வாக மட்டுமல்ல, உலகம் இடையில் நடத்தப்பட்ட உளவியல் மற்றும் குறியீட்டு அரசியல் நிகழ்வாகவும் நகர்வாகவும் பார்க்கின்றேன். KSA தூதுக்குழு அஞ்சலி செலுத்த வந்த நேரம் ஈரான் காரிசூரா அன்பால் 7வது ஆயாவை பாராயணம் செய்ததாக அறிய கிடைத்தது. வரலாறு சில நேரங்களில் புத்தகங்களில் எழுதப்படாது, அது ஒரு நொடியில் ஓதப்படும் ஆயத்தில் மறைந்துவிடும். அந்த நிகழ்வையும் அப்படித்தான் பார்க்கலாம். ஒரு பக்கம் அதிகாரத்தின் நிழல் நகர்கின்றது. தூதுக்குழுக்கள், வருகைகள், மரியாதை, நெறிகள் வெளியில் அது நாகரிகம் போல தெரியும், ஆனால் உள்ளே எப்போதும் ஒரு மறைபொருள் நடக்கின்றது. யார் யாரை நோக்கி பார்க்கிறார்கள், யார் யாரை அளவிடுகிறார்கள் என்பதே அரசியலின் உண்மை மொழி. அந்த தருணத்தில் ஓதப்பட்ட ஆயத் வெறும் ஒலி அல்ல, அது ஒரு நேர கண்ணாடி. மனிதன் பொதுவாக உடனடி பலனில் வாழ விரும்புகின்றான். இன்று கிடைக்கின்ற லாபம், இன்று முடியும் ஒப்பந்தம், இன்று பெறப்படும் வெற்றி, இதுதான் அவனது கணக்கு. ஆனால் வரலாறு வேறொரு கணக்கை எழுதுகின்றது. அது தாமதமான வெற்றியை பற்றியது. சில நேரங்களில் அது தியாகம் போல தெரியும், சில நேரங்களில் அது தோல்வி போலவும் தெரியும். இங்கேதான் அந்த சிம்போலிக் வாசிப்பு ஆரம்பமாகின்றது. ஒரு கூட்டம் வருகை தரும் போது அந்த ஓதல் நாம் யாருடன் இருக்கின்றோம் என்பதை காட்டுவதாக அல்ல, மாறாக நாம் எதற்காக இருக்கின்றோம் என்பதை கேட்க வைக்கும் ஒரு கண்ணாடியாக மாறுகின்றது. அரசியல் மொழியில் இது ஒரு செய்தி, உளவியல் மொழியில் இது ஒரு எல்லை, தத்துவ மொழியில் இது ஒரு கேள்வி, ஆனால் முக்கியமாக, மிக மிக முக்கியமாக, இது ஒரு உறுதி. நாம் உடனடி வெற்றியின் கைதிகளாக இருக்கின்றோமா, அல்லது நீண்ட நோக்கத்தின் பயணிகளாக இருக்கின்றோமா? ஆயத்தின் ஒளி முடிந்தாலும் அந்த கேள்வி மட்டும் அங்கேயே நிற்கின்றது. நிகழ்வின் நடுவில் அமைதியாக மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன்.
சரித்திரம் படைத்த லாலல் பெர்சியை தொடர்ந்து 9 உலக கோப்பை போட்டிகளில் கோலடித்து அசாத்திய உலக சாதனை. 2026 உலக கோப்பை நாக் அவுட் சுற்றில் ரவுண்ட் ஆப் 16 எகிப்து அணிக்கு எதிரான ஆட்டத்தின் 83வது நிமிடத்தில் கோலடித்ததன் மூலம் உலகக்கோப்பை வரலாற்றிலேயே தொடர்ந்து 9 போட்டிகளில் கோலடித்த முதல் மற்றும் ஒரே வீரர் என்ற இமாலய சாதனையை அர்ஜென்டினா கேப்டன் லாலல் பெர்சி படைத்துள்ளார். 2022 உலக கோப்பையின் நாக் அவுட் சுற்றில் முதல் நடப்பு, 2026 உலக கோப்பையின் எகிப்து அணிக்கு எதிரான போட்டி வரை இந்த 9 போட்டிகளில் மெர்சி மொத்தம் 13 கோல்களை அடித்து அசத்தியிருக்கின்றார். அட்லாண்டா மைதானத்தில் நடைபெற்ற போட்டியின் போது 15வது நிமிடத்தில் எகிப்து அணி முதல் கோலை அடித்து அர்ஜென்டினாவை அதிர்ச்சி அளித்தது. தொடர்ந்து 20வது நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பை மெர்சி தவறவிட்டார். ஒரே உலக கோப்பை தொடரில் 2 பெனால்டிகளை தவறவிட்ட முதல் வீரர் என்ற தேவையற்ற சாதனையை அவர் பெற்றாலும் ஆட்டத்தின் பின்பகுதியில் தனது அசாத்திய திறமையால் அர்ஜென்டினாவை மீட்டெடுத்தார். 79வது நிமிடத்தில் மெஸ்ஸியின் அசிஸ்ட் மூலம் கிறிஸ்டியன் ரொமேரா கோலடிக்க 83வது நிமிடத்தில் மெஸ்ஸி தனது வரலாற்று சிறப்பு மிக்க கோலை அடித்து ஆட்டத்தை 2-2 என சமன் செய்தார். இறுதி நிமிடத்தில்
என்சோ பெர்னாண்டஸ் அடித்த அதிரடி கோலின் மூலம் அர்ஜென்டினா 3-2 என்ற கணக்கில் திரையில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கின்றது. உலக கோப்பையிலே மொத்தம் 21 கோல்கள், நடப்பு தொடரில் கோல்கள் 8. தங்க காலடி பந்தயத்தில் மேசிதான் முதலிடத்தில் இருக்கிறார் இல்லையா? நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிராசிதானோ, பல கோடி மலர் அழகை மூடி வைத்து மனதை கொள்ளையடிப்பதும் ஏனோ, வாடிக்கை மறந்ததும் ஏனோ.
Listen on planetaudio.org.nz.
Flooding can happen anytime. Are you prepared? Don't wait for the rain to start bucketing down.